السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أما بعد، அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்டத்தொடரில் சென்ற வாரம் சகோதரருக்குரிய அதாவது சொத்துரிமை சட்டம் என்ன என்பதை விளக்கினோம். அதாவது ஒருவர் மரணிக்கின்றார், மரணித்தவருக்கு சகோதரர் இருக்கின்றார். அப்போ சகோதரர் வந்து பங்குக்குரியவராக இறந்த தன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரியினுடைய பங்குக்குரியவராக வருவதாக இருந்தால் அதற்குரிய நிபந்தனை என்ன, பிறகு சகோதரனுக்குரிய பங்குகள் என்ன என்பது சென்ற வார வகுப்பில் நாம் விளக்கியிருந்தோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்களுக்கு தெரியும், ஆரம்பமாக பிள்ளைகளுடைய பங்குகளை, பிறகு பெற்றோர்களுடைய பங்குகளை, பிறகு கணவன் மனைவிமாருடைய பங்குகளை சொல்லிவிட்டு அடுத்ததாக நாலாவது பகுதியாக சகோதர சகோதரிகளுக்குரிய பங்குகள் என்ன என்பதை சொல்லுகின்றான். இதிலிருந்து நாங்கள் முதலாவது விளங்குகிறோம் என்ன, சகோதர சகோதரிகள், மரணித்த ஒருவருடைய சகோதர சகோதரிகள் சொத்தில் பங்குள்ளவர்களாக அவர்களும் வர தகுதி பெற்றவர்கள். ஆனால் அதற்கு நிபந்தனை இருக்கின்றது. எனவே சொத்துக்குரியவர்களாக யாரெல்லாம் வரலாம் என்று நாம் லிஸ்ட் படுத்துகின்ற போது அதில் ஒரு மரணித்த மனிதருடைய சகோதர சகோதரிகளும் என்ன செய்வார்கள், பங்குள்ளவர்களாக வருவார்கள். அப்போ சகோதர சகோதரிகள் என்று சொல்லும்போது மூன்று வகையினர் அதில் இருக்கின்றார்கள். அதில் சொந்த சகோதரர்கள், தந்தை வழி மூலமான சகோதரர்கள், தாய் வழி மூலமான சகோதரர்கள் என்று மூன்று பகுதிகளாக அவர்களை பிரித்தோம். இப்போது நாம் யாரை பற்றி பேசுகின்றோம், சொந்த சகோதர சகோதரியினுடைய சட்டம். அப்போ சொந்த சகோதரரை பொறுத்த வரைக்கும் அவர் பங்குக்குரியவராக எப்படி வருவார் என்ற விளக்கம்தான் சென்ற வார வகுப்பில் பேசப்பட்டது. இப்போது நாம் சொந்த சகோதரியினுடைய சட்டம் என்ன என்பதை சொல்லப் போகின்றோம். சகோதரர்களே, எப்படி சகோதரனுக்கு சட்டம் சொல்லப்பட்டதோ இதே போன்று சகோதரி பங்கில் உரிமையாளராக வருவதாக இருந்தால் அந்த மரணித்த அந்த மனிதனுக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, மரணித்த அந்த மனிதனுக்கு தந்தை இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தால் இந்த சகோதர சகோதரிகள் என்ன செய்ய முடியாது, சொத்துல பங்குள்ளவர்களாக ஆக முடியாது. அப்ப ஆண்மகன் இல்லாத போது அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய மகன் பேரப்பிள்ளை வருவார் என்பதை சொன்னோம். ஒருவருக்கு வந்து மரணித்தவருக்கு ஆண் மகன் ஒருவர் இருந்தார், ஆனால் அந்த மகன் ஏலவே மரணித்து விட்டார், தந்தைக்கு முன்னாலே அந்த மகன் மரணித்து விட்டார். அந்த மரணித்த மகனுக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றார், அந்த பிள்ளை இப்போது மூத்தானவருக்கு பேரப்பிள்ளை. அப்போ எனவே மகன் இல்லாத போது பேரப்பிள்ளை மகனுடைய ஸ்தானத்தில் என்ன செய்வார், வந்து விடுவார். அப்போ எனவே மகன் இருந்தால் எப்படி சகோதர சகோதரிகள் சொத்தில் பங்குள்ளவர்களாக வர முடியாதோ இதே போன்றுதான் பேரப்பிள்ளை ஆண் பிள்ளை இருக்கின்ற போது என்ன செய்ய முடியாது, பேரப்பிள்ளை ஆண் பிள்ளை இருக்கின்ற போது சகோதர சகோதரிகள் பங்கில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சரி, இப்போ நாங்கள் பேசக்கூடிய சட்டம் எதில் வரும், சகோதர சகோதரிகள் வருவது என்றால் மரணித்தவருக்கு ஆண் பிள்ளையோ பேரப்பிள்ளையோ தந்தையோ யாரும் இருக்கக்கூடாது. இப்போ தந்தையுடைய இடத்துல தந்தை இல்லாத போது பாட்டன் வருவார் என்று சொன்னோம், அப்படித்தானே, தந்தை இல்லாத போது பாட்டன் வருவார். ஆனால் பாட்டன் வந்து சகோதர சகோதரிகளை சொத்தில் பங்கு பெறுவதற்கு தடுப்பாரா இல்லையா என்பதில் உலமாக்கள்கிட்ட கருத்து வேற்றுமை இருக்கிறது. மகனுடைய ஸ்தானத்தில் பேரப்பிள்ளை வந்து விடுவார், அதில் நோ டவுட், சந்தேகம் இல்லை. பேரப்பிள்ளை இருக்கின்ற போது சகோதர சகோதரிகள் என்ன செய்ய முடியாது, ஆனால் தந்தை இல்லாது அப்பா இருக்கின்ற போது, பாட்டன் இருக்கின்ற போது சகோதர சகோதரிகள் வருவார்களா இல்லையா என்றதில் என்ன உலமாக்களுக்கு இடையில கருத்து வெற்றுமை. இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் வரமாட்டார்கள் என்ற சட்டத்தை சொல்கின்றார்கள். அதாவது தந்தை இருந்தால் எப்படி வரமாட்டார்களோ சகோதர சகோதரிகள், இதே போன்று பாட்டன் இருக்கின்ற போதும் என்ன செய்ய மாட்டார்கள், வரமாட்டார்கள். ஆனால் இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஆகிய மூன்று மாபெரும் அறிஞர்கள் இந்த மூணு பேருடைய கருத்துமே இல்லை, வருவார்கள் என்று சொன்னால் அவங்க கவனத்தில் பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஒரு மையத்துக்கு வந்து நெருக்கம் என்ற வகையில் பார்க்கும்போது எப்படி பாட்டன் நெருக்கமாக இருக்கின்றாரோ இதே போன்று தான் சகோதர சகோதரிகளும் என்ன செய்கின்றார்கள், மையத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள். எனவே உறவில் மிகவும் அவருக்கு பாட்டனுக்கு நெருக்கம் இருப்பது போன்று இவர்களுக்கும் என்ன மிக நெருக்கம் இருக்கின்றது. எனவே இவர்கள் என்ன செய்வார்கள், சொத்துரிமையில் வருவார்கள் என்பது அந்த மூணு இமாம்களுடைய கருத்து. அப்போ எனவே பெரும்பான்மையான இமாம்களுடைய கருத்து அது என்றதால அந்த கருத்து தான் இஸ்லாமிய உலகத்தில் வந்து பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது. சரி, இப்ப சகோதரிக்குரிய பங்கு என்ன என்று பார்த்தால், நாம் ஏற்கனவே சொன்னதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மரணித்தவருக்கு பிள்ளை, தந்தை, ஆண்மகன், தந்தை, பேரன் இருந்தால் சகோதர சகோதரிகள் என்ன செய்ய மாட்டார்கள், பங்குல வரும். இப்ப இவங்கெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் இல்லை. எனவே சகோதரி என்ன செய்து விடுவாள், பங்கில் வந்து விடுவாள். சரி, மௌத்தான ஒருவருக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான் அதாவது வாரிசு என்று இருந்தால், ஒரு ஆள் மௌத்தா போறாரு, அவருக்கு குடும்பம் வந்து யாரும் இல்லை, அதாவது சொத்துரிமையில் வரக்கூடிய குடும்ப உறவினர்கள் யாரும் இல்லை, சகோதரி ஒருவர் மட்டும்தான் இருந்தால் அந்த சகோதரிக்கு அல்லாஹ் சொல்றான் பலஹன் நிஸ், அவளுக்கு சொத்துல பாதி அவளுக்கு சொந்தமாகும். சொத்துல பாதி அவருக்கு சொந்தமாகும். சூரத்து நிசாவுடைய கடைசி ஆயத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான் ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு பிள்ளை இல்லை, வலஹு உஹ்த், அவருக்கு சகோதரி இருக்கிறாள், இருந்தால் ஃபலஹன் நிஸ், அந்த சகோதரிக்கு மௌத்தான இந்த சகோதரருடைய சொத்துல வந்து பாதி போக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது ஒரு நிலைமை, சகோதரிக்கு சொத்துல பாதி கிடைக்கும். எப்ப கிடைக்கும், உறவினர்கள் பங்கு பெறக்கூடியவர்கள் வேற யாருமே இல்லாவிட்டால். சரி, அடுத்த கேள்வி வரும், மத்த பாதியை என்ன செய்யறதுன்னு சொல்லி, மத்த பாதியை என்ன செய்வது, எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா, ஏனைய வாரிசுரிமையில் வரக்கூடிய யாருமே இல்லாவிட்டால் அந்த பாதியும் என்ன செய்யப்படும், அவளுக்கு தான் வழங்கப்படும், அவளுக்கு தான் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். இது ஒரு நிலைமை. அடுத்த நிலைமை என்ன, ஒரு சகோதரியை விட இரண்டு பேர் மரணித்தவருக்கு இருந்தால், மரணிக்கிறார் ஒருவர், அவருக்கு குடும்ப உறவினர்கள் சொத்துல பங்குள்ளவர்கள் வேற யாரும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதே ஆயத்திலேயே சொல்கின்றான், அவர்கள் ரெண்டு பேராக இருந்தால், அந்த சகோதரிகள் வந்து ரெண்டு பேராக இருந்தால் ஃபலஹுமஸ் சுலுசான், அவர்களுக்கு என்ன மூணுல ரெண்டு பகுதி அவர்களுக்கு கொடுக்கணும். இப்போ 1.5 லட்சம் சொத்து இருந்தால் 1 லட்சம் அந்த ரெண்டு சகோதரிக்கும் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அவங்க ஆளுக்கு 50-50 என்ன செய்வாங்க, பிரித்து எடுத்துக்கொள்வாங்க. அப்போ எனவே பாதி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, அது தனிமையில் வந்தால், ஒன்றுக்கு அதிகமான சகோதரியா இருந்தால் 3ல சொத்துல ரெண்டு பகுதி அவங்களுக்கு போகும். அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் அவங்க என்ன செய்வாங்க, அதை பிரித்து எடுத்துக்கொள்வார்கள். அப்ப சகோதரிகளை தவிர, இந்த ரெண்டு சகோதரி மூணு சகோதரிகளை தவிர வேற யாருமே சொத்துல பங்குள்ளவர்கள் வரக்கூடியவர்கள் இல்லைன்னா மற்ற பேலன்ஸும் கூட என்ன செய்யப்படும், அவர்களுக்கு தான் வழங்கப்படும். அப்ப எனவே பாதி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, சொத்துல பாதி ஆஃப், இன்னொரு என்ன 2/3, அதாவது 3/2 என்ன செய்யப்படும், அவர்களுக்கு வழங்கப்படும், ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகளாக இருந்தால். சரி, இது இரண்டாவது நிலைமை. மூணாவது நிலைமை என்ன, சகோதரிகளோடு சகோதரரும் வாரார், மரணித்தவருக்கு சகோதரி மட்டுமில்ல சகோதரரும் இருக்கிறார். அப்படியானால் ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 பகுதி என்ற வகையில் என்ன செய்யப்படணும், சொத்து பிரிக்கப்படணும். அந்த சொத்து எடுத்து என்ன செய்வார்கள், மொத்த சொத்தையும் எடுத்து இந்த சகோதரிகள் சகோதரர் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற யாருமே இல்லைன்னு சொன்னா, ஆணுக்கு 2 பகுதியும் பெண்ணுக்கு 1 பகுதியும் என்ற வீதத்தில் கொடுக்கப்படும். தெரியும் உங்களுக்கு சட்டம், லிஸ்ஸகரி மிஸ்லு ஹவ்வில் உன்சையைன் என்று அல்லாஹ் சொல்கின்றான், ஆணுக்கு 2 பகுதி, பெண்ணுக்கு 1 பகுதி. இப்ப 2 பெண்ணும் 1 ஆணும் இருந்தால் அந்த சொத்தை வந்து 4 செய்யப்படும், பிரிக்கப்படும். அப்ப ஆணுக்கு 2, மத்த 2 பேருக்கு ஒவ்வொன்று கொடுக்கப்படும். அப்ப பெண் எடுக்கிறத விட டபுள் மடங்கு என்ன செய்யணும், ஆணுக்கு வழங்கப்படணும். இது மூணாவது நிலைமை. நாலாவது ஒரு நிலைமை இருக்குது, நாம் சொன்ன இந்த ஆடவர்கள் வராம, மரணித்தவருக்கு ஆண் பிள்ளை இல்ல, பேரப்பிள்ளை இல்ல, மரணித்தவருக்கு தந்தை இல்ல, ஆனால் மரணித்தவருக்கு மனைவி இருக்கிறார், மரணித்தவருக்கு என்ன மனைவி இருக்கிறாள், மரணித்தவருக்கு பெண் பிள்ளை இருக்கிறார் என்றால், அப்போது இந்த சகோதரருக்குரிய சட்டம் என்னன்னா பேலன்ஸ் எடுப்பாங்க. அப்ப என்ன எடுப்பாங்க, குறிப்பிட்ட பங்கு அந்த இடத்துல கிடையாது. ஏற்கனவே நாங்க சொன்னோம் ஆஃப் இருக்குது, 3/2 இருக்குது, ஆண்மகரோடு வர்ற நேரம் 1 பகுதி, ஆணுக்கு 2 பங்கு என்ற முறை இருக்குது. இப்ப ஆண்கள் இல்லாம சகோதரி மனைவி என்ற சொத்துல வரக்கூடியவர்கள், மனைவி வருவாள், பெண் பிள்ளை வருவாள், இப்படி இவர்களோடு வருகை தந்தால் அந்த நேரத்தில் அந்த சகோதரிக்கு என்ன சட்டம் என்று சொன்னா, பேலன்ஸ் இவங்களுக்கு கொடுத்து போக பேலன்ஸ் என்ன செய்வாங்க, சகோதரி எடுப்பாள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒருவர் வந்து ஒரு சட்டம் கேட்கிறார், ஒருவர் மரணித்து விட்டார், அவருக்கு மகளும், மரணித்தவருக்கு மகள் இருக்கிறார், மரணித்தவருக்கு ஒரு பேத்தி இருக்கிறாள். பேத்தின்னு சொன்னா ஆண் மகனுடைய மகள், பேத்தி இருக்கிறாள். பிறகு சொன்னார்கள் ஒரு சகோதரி இருக்கிறார். எப்படி சொத்த பங்கு பிரிக்கிறதுன்னு கேட்டாங்க. அப்ப அபு முஸல் அஷ்ஹத் அவங்க சொன்னாங்க, பொம்பளை புள்ள தனியா வந்தா ஆஃப் தானே, பொம்பளை புள்ள தனியா வந்தா ஆஃப். அப்ப எனவே பொம்பளை பிள்ளைக்கு ஆஃப கொடுங்க. அல்லாஹு தஆலா சூரத்து நிசாட கடைசியில சகோதரி தனியா வந்தா அவக்கு ஆஃப் கொடுக்க சொல்றாங்க. எனவே மத்த ஆஃப் என்ன செய்யுங்க, மத்த ஆஃப் வந்து சகோதரிக்கு கொடுங்க. அப்ப பேத்திக்கு, பேத்திக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க. பேத்திக்கு ஒன்றும் கிடையாது, இது ஆண் வழியில வந்த பேத்தி, பங்குல உரிமை உள்ளவர். சொல்லி போட்டு சொன்னாங்க, எதுக்கும் போய் இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு உங்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க, இதை கொஞ்சம் கேளுங்க. சகோதரர்களை பாருங்க, சஹாபாக்கள் சட்டம் சொல்வதில் வந்து எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். இப்ப அவர் வந்து இது சரின்னு நினைச்சு சொன்னாலும் கூட தன்னை விட ஒரு சிறந்த ஒரு அறிஞர் இருக்கிறார், எதுக்கும் நீங்க அவர்கிட்டயும் என்ன செஞ்சுக்கோங்க. சொன்னாங்க, நீங்க இப்னு மசூத், இப்னு மசூதிடம் போங்க, சயுதாபிஉனி, நான் சொன்னமாய் அவரும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்ப அவர் போனார், இப்னு சொல்லி போயிட்டு இதே சட்டத்தை கேட்டார். கேட்டு போட்டு அபு முஸல் அஷ்அரி இப்படி சொன்னார் என்றும் சொன்னார். இப்னு மசூத் உடனே சொன்னாங்க பதில், இதன் அது வலல்து தலாலம் பஈதா, நான் மிச்சம் தூர வழியில கெட்டு போயிட்டேன், நான் வழிகெட்டு போய்விடுவேன் அவர் சொன்னமாய் நானும் சொன்னான்டாங்க. இப்ப பாருங்க, இதுலயும் ஒரு பண்பை சஹாபாக்களை பாருங்க, அவர் வழிகட்டு போயிட்டாருன்னு சொல்லல, அபு முஸல் அஷ்அரி வழிகட்டு விட்டார், இப்படியா ஃபத்வா கொடுக்கிறது அப்படி சொல்லல. சொன்னாங்க, அவர் ஃபத்வா கொடுத்த மாதிரி நானும் சொன்னால் நான் வழிகட்டு விடுவேன். ஏன் அக்தி ஃபீஹி பிமா கவா ஃபீஹி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் இதுல கொடுத்த தீர்வு எனக்கு தெரியும், இந்த மசாலால நபி என்ன தீர்வு சொன்னாங்கன்றது எனக்கு தெரியும், அந்த தீர்வை நான் சொல்கிறேன். சொன்னாங்க, சகோதரி அதாவது மகளுக்கு ஆஃப் கொடுங்க, பேத்திக்கு வந்து, பேத்திக்கு வந்து என்ன செய்யும், ஆறுல உண்டை கொடுங்க, மொத்த சொத்துல ஆஃப், அதாவது சகோதரிக்கு. இப்போ உதாரணமாக 1.5 லட்சம் வைப்போம், அப்ப 75 சகோதரிக்கு. சொன்னாங்க ஆஃப் மகளுக்கு, ஆஃப் மகளுக்கு கொடுங்கண்டாங்க. ஆறுல உண்டை சுதுசு, ஆறுல உண்டை பேத்திக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு வரும், 25, 1.5 லட்சத்திலிருந்து பார்த்தா 25 பேத்தி கொடுங்க. அப்ப அவர் திரும்ப வந்தார், அபு முஸல் அஷ்அரி அவர் கேட்டு போட்டு திரும்ப என்ன செய்யறாரு, வந்து அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் நீங்க சொன்ன மாதிரி சொல்லல, இப்படி சொன்னாங்க, இந்த பெரிய ஷேக் வச்சுட்டா என்ன கேட்க வந்தீங்க, இந்த பெரிய ஷேக் என்ன இவர் உங்கள்ட்ட இருக்கும் வரைக்கும் வலாத சலூனி என்கிட்ட கேட்காதீங்கன்றாங்க. சுபஹானல்லாஹ், பாருங்க. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தீர்வுல குர்ஆன் சகோதரிக்கு ஆஃப் என்று சொல்லுது. குர்ஆன் சகோதரிக்கு ஃபலஹன் நிஸ் சகோதரனுடைய பங்குல அறவாசி வரோண்டு குர்ஆன் சொல்கின்றது, விளங்கிச்சா. ஆனால் ஏனைய உறவினர்கள் அது எப்ப தனிய வந்தாதான் அந்த சட்டம், ஏனைய உறவினர்களோடு வந்தால், தாயோடு மனைவியோடு பேத்தியோடு இப்படி வந்தால் அப்ப என்ன கொடுக்கணும்னு சொன்னா, அந்த சகோதரிக்கு வந்து பேலன்ஸ் தான் போகணும். இதை எதை வச்சு எடுத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்வை வைத்து என்று அவர்கள் ஃபத்வாவை சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, சகோதரியாக இருப்பவர் எப்போது சகோதரனுடைய சொத்துல எனக்கு பங்கு கிடைக்கும் என்றதை முதல்ல விளங்கணும். மௌத்தான தன்னுடைய சகோதரனுக்கு ஆண் பிள்ளை வாப்பா ரெண்டு பேர் இருக்கப்படாது, அவங்க இருக்கிற நேரம் நானோட சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு வாதிட வரக்கூடாது, வந்தா மார்க்கம் தெரியாண்ட அர்த்தம். இல்லாட்டி என்ன செய்யலாம், மௌத்தான நானாவுக்கு என்ன இல்ல, ஆண் மகனும் கிடையாது பேரனும் இல்ல, நானோட மகன் கல்யாணம் முடிக்க, கல்யாணம் முடிச்சதான் பேரம் வராது, கல்யாணம் முடிக்கவே இல்லை, நானுக்கு மகனே இல்ல புள்ளையே இல்ல, வாப்பாவும் ஹயாத்தோடு இல்லை என்றால் சகோதரி விளங்கணும். அப்ப எனக்கு சொத்துல என்ன இருக்குது, பங்கு இருக்கின்றது, எனக்கு சொத்துல பங்கு இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ் பங்கு பிரித்து கொடுத்திருக்கக்கூடிய முறைகள்ல யாருமே கையடிக்க இயலாது. பாருங்க, அல்லாஹ் இந்த இடத்துல தாயை விட என்ன செய்கின்றான், இப்ப உதாரணமா ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு வந்து தாயும் இருக்கிறாள், மகள் இருக்கிறாள், சகோதரி இருக்கிறாள்டா, தாய்க்கு என்ன செய்யணும், ஆறுல உண்ட தாய்க்கு கொடுக்கணும், மகளுக்கு ஆஃப கொடுக்கணும், பேலன்ஸ சகோதரிக்கு கொடுக்கணும். 1.5 லட்சத்துல நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, தாய்க்கு 6 லோன்னு சொன்னா, மகள் இருக்கிறதால தாய்க்கு 6 லோன், 25,000 போகும், மகளுக்கு ஆஃப் வரும், 75 மகளுக்கு போகும், போனா இன்னும் 50 பேலன்ஸ் இருக்குது. இந்த 50 பேலன்ஸ் யாருக்கு, சகோதரிக்கு, யாரை விட கூட, உம்மாவை விட சகோதரிக்கு கூட அல்லாஹ் கொடுக்கறான். இது யாருடைய தீர்வு? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தீர்வு. ஏன் அல்லாஹ் கொடுத்தான் இப்படி? இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் அல்லாஹ்ட்ட போய் கேட்போம். என்னங்கச்சா கியாமத்து நாள் ஒன்றா என்ன? அப்ப அல்லாஹ் கொடுத்ததை நாம் முழு மனதோடு என்ன செய்யணும்? இப்ப இந்த இடத்துல மனைவிமார்கள் இருந்தா சமயத்தில் என்ன செய்வாங்க? அதென்ன இணையவிட சகோதரி. இப்ப மௌத்தானவருக்கு மனைவியும் சகோதரியும் இருந்தா என்ன சட்டம்? மனைவிக்கு வந்து நாளில் ஒன்று கிடைக்கும், அப்படித்தானே? மனைவிக்கு வந்து நாளில் ஒன்று, மற்ற பேலன்ஸ் சகோதரிக்கு என்ன? மற்ற பேலன்ஸ் யாருக்கு? சகோதரி. யாருடைய சட்டம்? அல்லாஹ்வுடைய சட்டம். எனவே இதை விரும்பினோமோ வெறுத்தோமோ, அல்லாஹ் வானத்துக்கும் பூமிக்கும் சொன்னானா, நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க? விரும்பியோ விருப்பம் இல்லாமையோ அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க. காலதா அந்த ரெண்டும் சொல்லிச்சான், அத்தைனா தாஹீன், யாழ்லாம் நாங்கள் விரும்பியே கட்டுப்படுகிறோம் யாழ்லான்னு சொல்லி. நீங்கள் விரும்புனீங்களோ விருப்பம் இல்லையோ, எனக்கு கட்டுப்படணும் நல்லா சட்டம் போடும். வானமும் பூமியும் சொன்னதாம், யா அல்லாஹ் அசைனா தாஹீன், உனக்கு விரும்பியே நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று சொன்னது. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் என்ன செய்ய தேவையில்லை? அதிருப்தி பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஈமான பாதிக்கும். எனவே நாம் பொறுமை செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா சட்டத்தில் தெளிவுள்ளவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவானாக. சகோதரருடைய சட்டத்தை சொன்னோம், இன்ஷா அல்லாஹ் பிறகு ஏனைய சகோதரிகள், அதாவது தாய் வழி மூல தந்தை வழி மூலமான சகோதரி சகோதர சகோதரிகள், தாய் வழி மூலமான சகோதர சகோதரிகள் சட்டம் என்பதை அடுத்த வகுப்புகளில் சொல்லுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.